அனைவருக்கும் இனிய வணக்கம். நமது பண்பலையில வாரம்தோறும் வியாழக்கிழமை வனமும் வாழ்வியலும் என்ற சிறப்பு நிகழ்ச்சியா நம்ம எல்லாருமே தவறாம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று பகுதி 85 திண்டுக்கல் GTN கலை கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் ரேணுகா தேவி நவநீதன் அவர்கள் தற்போது புலிகளுடைய வாழ்க்கை முறையையும் வாழ்விடத்தையும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றாங்க. வாங்க நேர்களே, அவங்க என்னென்ன மாதிரியான தகவல்கள்லாம் தர்றாங்கன்ட்டு தெரிஞ்சுக்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இன்றைய வனமும் வாழ்வும் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது முனைவர் ரேணுகா தேவி நவநீதன், இணை பேராசிரியர், விலங்கியல் துறை, GTN கலைக்கல்லூரி, திண்டுக்கல். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பானது புலிகளின் வாழ்க்கை முறை. புலிகளின் வாழிடம், அதன் வாழ்க்கை முறை, அதன் பாதுகாப்பு குறித்து சில தகவல்களை உங்களுடன் பகிர வந்துள்ளேன். புலி நம் தேசிய விலங்கு. கம்பீரமான உடல் வாகையும் மிரட்டும் உருமலையும் மிடுக்கான நடையையும் சொந்தமாக கொண்டது. உலகில் அருகி வரும் விலங்கினங்களில் ஒன்றாக கருதப்படும் புலியை பற்றி அதிகம் அறியப்படாத, ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் பல அரிய தகவல்களை அறிமுகம் செய்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. காட்டுக்கு ராஜா சிங்கம் என்றாலும் வேட்டைக்கு ராஜா புலி மட்டுமே. புலிகளின் விலங்கியல் பெயர் பாந்த்ரா டைகிரிஸ் என்பதாகும். பாயும் புலி, பதுங்கும் புலி, சீரும் புலி, உருமும் புலி, மிரட்டும் புலி என்று மனிதர்களால் கொண்டாடப்படும் புலி அடிப்படையில் பூனை இனத்தை சேர்ந்தவையே. செல்ல பிராணியாக வீட்டில் வளர்க்கப்படும் பூனை மிகவும் சாதுவானவை என்றால் புலி மிகவும் ஆக்ரோஷமான, ஆபத்தான காட்டுப்பிராணி ஆகும். சங்க காலத்தில் பல இலக்கியங்களில் புலிகளின் நிறம், தோற்றம், வலிமை, ஆற்றல், வேகம், குணம், பழக்க வழக்கங்கள் குறித்த குறிப்புகள் அதிகம் உள்ளன. சங்க காலத்தில் புலிக்கு உழுவை, வியக்கரம், பரி, முருகாதி, தரகு என பல்வேறு பெயர்கள் வழங்கப்பட்டு உள்ளன. இவற்றில் வேங்கை என்ற சொல் வரி புலிகளை மட்டுமே குறிக்கும். புலிகள் தன் உடலில் செங்குத்தான கரும் கோடுகளையும் சிவப்பு கலந்த ஆரஞ்சு நிற மென்மையான ரோமங்களையும் வெளிரிய அடிப்பகுதியையும் கொண்டு இருக்கின்றன. வலுவான முன்னங்கால்களும் தசை மிகுந்த பெருத்த உடலும் புலிகளின் அம்சமான அடையாளங்கள் ஆகும். ஒரு புலி சராசரியாக 6 நீளமும் 3.5 உயரமும் கொண்டது. 9 நீள புலிகளும் அரிதாக இருந்து வந்துள்ளன. மற்ற எல்லா புலிகளை விட சைபீரிய புலிகள்தான் அதிக உயரமும் நீளமும் கொண்டவை. 300 முதல் 350 கிலோ எடையை கொண்டவை. தன்னை விட எடையில் உயரத்தில் அதிகம் உள்ள யானையை கூட கொல்லும் வலிமை கொண்டவை புலிகள். புலிகள் பாலூட்டி இன வகையை சார்ந்தது. புலியின் குட்டிகளை புலிக்குட்டி என்று சொல்லுவோம். ஆனால் அவற்றுக்கு புலி பரல் என்பதுதான் தமிழ் சொல். பிறந்த 3 வரை கண் பார்வையின்றி புலிப்பரல்கள் உள்ளன. 1.5 வரை தாயின் அரவணைப்பில் வளரும் புலிப்பரல்கள் அதன் பிறகு தனியாக வேட்டையாட செல்கின்றன. பிறந்த புலிப்பரல்களில் 1-2 அரிதாக ஆண் புலிகள் உட்கொண்டு விடுகின்றன. ஆகையால் தான் பெண் புலிகள் குறிப்பிட்ட காலம் வரை மிக கவனமான தன் குட்டிகளை ஆண் புலிகளிடம் இருந்து பாதுகாக்கின்றது. பிறந்த 4 புலிப்பரல்களில் 2 புலிப்பரல்கள் மட்டுமே உயிர் தப்பிக்கின்றன பல்வேறு காரணங்களால். உலகம் முழுவதும் எத்தனை வகையான புலிகள் உள்ளன என்ற கணக்கெடுப்பை சற்று காண்போம். மொத்தம் 9 வகையான புலிகள் முன்பு இருந்தன. முன்பு இருந்தன என்றால் ஆமாம், முன்பு இருந்தன. அதில் 3 வகைகள் அழிந்துவிட்டன. அவை பாலி, ஜாவா தீவுகளில் இருந்த புலிகள் மற்றும் காஸ்பியன் கடல் பக்கத்தில் இருந்த ஈரான், துருக்கியில் இருந்த காஸ்பியன் புலிகள் வாழ்ந்த தடயமே இல்லாமல் அழிந்துவிட்டன. தற்பொழுது உலக அளவில் 6 வகை புலிகள் மட்டுமே உள்ளன. ரஷ்யாவின் அமுர் புலி என்று அழைக்கப்படக்கூடிய சைபீரியன் புலி, இந்திய நாட்டில் உள்ள வங்காள புலி, மலேசியாவின் மலேசிய புலி, சீன நாட்டின் தென் சீன புலி, இந்தோனேஷியா நாட்டின் சுமத்ரா புலி, வியட்நாம், தாய்லாந்து, பர்மா நாடுகளுடைய இந்தோ சைனீஸ் புலி என்று 6 வகை புலிகள் மட்டுமே தற்பொழுது காணப்படுகிறது. புலிகளின் உடலில் உள்ள வரிகள் மிக மிக அழகு, தனித்துவத்தை கொடுக்கின்றன. அவ்வரிகள் புலிகள் புதர்களில் மறைந்து இருந்து வேட்டையாட மிகவும் உதவுகின்றது. மனிதர்களுக்கு தனித்துவமான கைரேகைகள் இருப்பது மாதிரியே ஒவ்வொரு புலிகளுக்கும் இவ்வரிகள் வித்தியாசப்படுகின்றன. புலிகளின் ரோமங்களில் மட்டும் இந்த வரிகள் தென்படுவது இல்லை, அதன் தோளிலும் இவ்வரிகள் பதிந்து உள்ளன. ஆண் புலிகள் பெண் புலிகளை விட உருவத்தில் பெரிதாக காணப்படும். பெண் புலிகளின் எடை 160 முதல் 180 கிலோ வரை இருக்கும். ஆண் புலிகளோ 220 முதல் 260 கிலோ வரை இருக்கும். பருத்த எடையை கொண்டு இருந்தாலும் மணிக்கு 40 முதல் 50 மைல் வரை ஓடக்கூடிய ஆற்றல் கொண்டவை புலிகள். மிக தூரத்தில் உள்ள விலங்குகளை குறிவைத்து பதுங்கி சென்று அதிவேகமாக பாய்ந்து துல்லியமாக அடித்துக் கொள்ளும் திறன் கொண்டது புலிகள். வலுவான கால்கள், கூர்மையான நகங்கள், வலிமையான கூர்மையான பற்களை கொண்டு தன்னை விட பல மடங்கு எடை அதிகமுள்ள விலங்குகளை அடித்து கொன்று மரத்தின் உச்சிக்கு தன் இரையை இழுத்து செல்லக்கூடிய வலிமை கொண்டவை புலிகள். இந்த ஆற்றலில் சிங்கங்களுக்கு சற்றும் சலிக்காதவை புலிகள். புலிகள் இனத்தில் அளவில் பெரியது சைபீரிய புலிகளாகும். மிகச்சிறிய புலி பாலி இனத்தை சேர்ந்த புலியாகும். நன்கு வளர்ந்த புலி ஒரே பாய்ச்சலில் 8 மீட்டர் உயரத்திற்கும் 5 மீட்டர் நீளத்திற்கும் பாயக்கூடிய ஆற்றல் உண்டு. வங்கத்து புலிதான் உலகளவில் பிரபலமான புலி. அதிக எண்ணிக்கையில் வாழ்வது வங்கத்து புலிகளே. இந்த வங்கத்து புலிதான் இந்தியாவின் தேசிய விலங்காகும். மனிதர்களுக்கு எப்படி கைரேகைகள் மாறுபட்டு இருக்கின்றனவோ அப்படியே புலிகளுக்கும் கால் ரேகைகளும் மாறுபட்டு இருக்கின்றன. ஒரு புலியை மற்ற புலியிடம் இருந்து வித்தியாசப்படுத்தி காண்பதற்கு இந்த ரேகைகளே பயன்படுகின்றன. புலிகளின் மிக முக்கியமான அடையாளம் அவற்றின் உருமல் சத்தமே. ஒரு வலுவான புலியின் ஆக்ரோஷமான உருமல் சத்தம் காட்டுக்குள் 3 கிலோமீட்டர் தூரம் வரை கேட்கக்கூடியது என்று கூறுகிறார்கள் காட்டுயிர் ஆர்வலர்கள். புலிகளின் வாழ்விடம் என்பது 3 வகையான அம்சங்களை கொண்டதாக இருக்கின்றது. 1, எளிதில் மறைந்து வாழ்வதற்கு ஏற்ற பகுதி. 2, நீர்நிலைகள் அதிகம் உள்ள பகுதி. 3, அதிக அளவில் இறை உள்ள பகுதி என்ற இந்த 3 அம்சங்களை கொண்டே புலிகள் தன் வாழ்விடத்தை நிர்ணயம் செய்து கொள்கின்றது. இந்த 3 அம்சங்கள் உள்ள இடங்கள் என்றாலும் பெண் புலிகள் இல்லை என்றால் அந்த இடத்தில் வாழ ஆண் புலிகள் விரும்புவது இல்லை. புலிகளுக்கு நீர்நிலைகள் மிகவும் பிடிக்கும். அதிக நேரம் நீரில் இருப்பதை விரும்புகின்றன. புலிகள் நீந்துவதில் வல்லுநர்களும் கூட. 4 மைல்கள் தூரத்தை மிக எளிதாக ஒரே நேரத்தில் மிக லாகவமாக நீந்தி கடக்கின்றனர். நீர்மட்டத்தில் தலையை உயர்த்தி உடலை மட்டும் நீரில் மூழ்கி புலிகள் நீந்தும் காட்சி மிக மிக அழகானது. புலிகளுக்கு மிகவும் விருப்பமான பிடித்த உணவு மான், கரடி, காட்டெருமை, காட்டுப்பன்றி ஆகும். ஒரு இடத்தில் புலி இருக்கின்றது என்றால் இவ்விலங்குகள் அந்த இடத்திலும் உள்ளன என அறிந்து கொள்ளலாம். பகல் நேரத்தில் சுமார் 15 முதல் 18 மணி நேரம் வரை உறங்கக்கூடியது புலிகள். இந்த நீரிய ஓய்வுக்கு பிறகே இரவில் வேட்டைக்கு செல்லும். மிக அரிதாக பகல் நேரத்தில் வேட்டைக்கு செல்லும். புலிகளின் கண் பார்வை இருளை கிழிக்கும் அளவில் கூர்மையானவை. மனிதனின் கண் பார்வையை விட 6 மடங்கு சக்தி வாய்ந்தவை. இரவு நேரத்தில் தன் இரை எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நன்றாக உன்னித்து காண்பதற்குரிய திறன் கொண்டவை. புலி தனக்கு தேவையான இரையை கண்ணில் பட்டுவிட்டால் அவசரப்படாமல் மறைந்திருந்து உருமாமல் கால் தடம் ஓசை எழுப்பாமல் நிதானமாக காத்திருந்து எட்டும் தொலைவை நெருங்கிய பிறகே பாய்ந்து தாக்குவது புலிகளின் பழக்கம். கால் பாதங்கள் மிகவும் மென்மையானவையாக இருந்தாலும் ஒரே அடியில் மனிதனின் விலங்குகளின் எலும்புகளை கூட நொறுக்கிவிட புலிகளால் முடியும். இரையை பிடிப்பது, அடித்து காயப்படுத்துவது, கொள்வது, உடலை கிழிப்பது போன்ற காரியங்களில் புலிக்கு மிக உதவியாக இருப்பது புலிகளின் கூர்மையான பற்களும் 12 சென்டிமீட்டர் வரை நீண்டு வளரக்கூடிய வலுவான நகங்களும் தான். ஒரே நேரத்தில் மூச்சு விடாமல் 400 கிலோ வரை இரையை உண்ணக்கூடிய ஆற்றல் கொண்டவை புலிகளே. வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டால் அவை செரிக்கும் வரை 2 வாரங்கள் வரை கூட வேட்டைக்கு செல்லாமல் இருப்பது புலிகளின் பழக்கமாகும். புலிகள் தன் இரையை மிகுந்த சாகசங்கள் செய்தே பிடிக்கின்றன. நீண்ட நேரம் காத்திருப்பு, மிக குறிப்பார்த்து நகர்தல், துரத்தல், பாய்தல் என சாகசங்கள் செய்தாலும் 10 முறை முயற்சி செய்தால் 1 முறை மட்டுமே வெற்றி கிடைக்கின்றன. ஆண் புலிகள் தன் துணையான பெண் புலி குட்டிகளுடன் உணவை பகிர்ந்து குடும்பமாக வாழ்ந்தாலும் அவை தனிமை விரும்பிகள், தனியாகவே இருக்க விரும்புகின்றன. காட்டில் தனக்கான எல்லையை நிர்ணயித்துக் கொள்கின்றன. தன்னுடைய சிறுநீராலும் மரத்தில் ஏற்படுத்தும் கீறல்கள் மூலமாகவும் தன் எல்லையை நிர்ணயிக்கின்றன. அவ்விடத்தில் கிடக்கும் இரையை பொறுத்து 400 முதல் 1000 சதுர கிலோமீட்டர் வரை பறந்து விரிந்து காணப்படும். புலிகளின் உடலில் காயம் பட்டால் அதற்கான மருந்து எச்சில் மட்டுமே. புலிகளின் எச்சில் காயங்களை ஆற்றும் மருத்துவ குணம் கொண்டது. காயத்தை நாவால் வருடி குணப்படுத்திக் கொள்கின்றன. புலிகளின் ஆயுட்காலம் குறைந்தபட்சம் 15 ஆண்டுகள், அதிகபட்சம் 25 ஆண்டுகள், சராசரியாக 25 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன. தற்பொழுது புலிகளின் ஆயுட்காலம் குறைந்து வருகின்றது என்று கூறுகிறார்கள் காட்டுயிர் வல்லுநர்கள். தெற்காசிய நாடுகளில்தான் புலிகளின் அதிக எண்ணிக்கையில் வாழ்ந்தன. தற்பொழுது இந்தியா, பூடான், வங்கதேசம், பாகிஸ்தான், நேபாள், மியான்மர் என்ற வெகு சில நாடுகளில் மட்டுமே புலிகள் காணப்படுகின்றன. 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் உலகம் முழுவதும் சுமார் 1 லட்சம் புலிகள் வாழ்ந்தன. ஆனால் முகலாய அரசர்கள், ஆப்கான் அரசர்கள் புலி வேட்டையில் 1000 புலிகளை கொன்று குவித்தார்கள். அரசர் காலத்தில் வேல், அம்பு மட்டுமே பயன்படுத்தி வேட்டையாடிய பொழுது புலிகள் தங்களை தற்காத்து காப்பாற்றிக் கொண்டன. ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் எப்பொழுது துப்பாக்கி கலாச்சாரம் வளர ஆரம்பித்ததோ அப்பொழுது புலிகளின் இறப்பு எண்ணிக்கையும் அதிகரித்து விட்டது. ஆங்கிலேய பிரபுக்களை மகிழ்விப்பதற்காக குறுநில மன்னர்களும் ஜமீன்தார்களும் புலி வேட்டையை நன்றாக பயன்படுத்தி எண்ணிக்கையே இல்லாமல் புலிகளை வேட்டையாடி கொன்று குவித்தார்கள். அவர்கள் காலகட்டத்தில் 1 லட்சம் புலிகள் வரை கொன்று இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். புலிகளுக்கு மிக அக்கறையாக இடம் கொடுத்து நம் முன்னாள் பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் புலிகளின் அவசியத்தையும் அருமையையும் உணர்ந்து 1973ஆம் ஆண்டில் ப்ராஜெக்ட் டைகர் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார்கள். நமது தேசிய விலங்காக இருந்த சிங்கத்தை மாற்றி வங்கத்து புலியை தேசிய விலங்காக அறிவித்தார்கள். திருமதி இந்திரா காந்தி அவர்கள் புலிகள் கொள்வதை சட்ட விரோதமாக மாற்றி, புலிகள் பாதுகாப்பதை சட்டமாக மாற்றி 9 சரணாலயங்கள் அமைத்தார்கள் திருமதி இந்திரா காந்தி அவர்கள். அடுத்தடுத்து வந்த இந்திய அரசுகள் தொடர்ந்து செயல்படுத்தி இன்று அது தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையமாக உருமாறி தற்பொழுது 2025 கணக்கின்படி நாடு முழுவதும் 58 புலிகள் சரணாலயங்கள் பரவி விரிந்து புலிகளை பாதுகாக்கின்றன. 2010ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 29ஆம் தேதி சர்வதேச புலிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்திய அரசாங்கத்தின் தீராத முயற்சியினால் உலகத்தில் உள்ள புலிகளின் எண்ணிக்கையில் தற்பொழுது 75% இந்தியாவில்தான் உள்ளது. தற்பொழுது இந்தியாவில் உள்ள புலிகளின் எண்ணிக்கை 3682. முதன்மை மாநிலமாக மத்திய பிரதேசத்தில் 785 புலிகளும், இரண்டாவது மாநிலமாக கர்நாடகத்தில் 563 புலிகளும், மூன்றாவது மாநிலமாக உத்தரகாண்டில் 560 புலிகளும், நான்காவது மாநிலமாக தமிழ்நாட்டில் 306 புலிகளும் எண்ணிக்கையில் காணப்படுகின்றன. இந்த கணக்கெடுப்பிற்காக 100 கணக்கான வன ஊழியர்கள் பகல் இரவு பாராமல் அயராது வேலை செய்து புலிகள் சரணாலயங்கள் முழுவதும் மோஷன் சென்சார்ஸ் என்று சொல்லக்கூடிய கேமராக்களை பொருத்தி அதில் 33 லட்சங்களுக்கும் அதிகமான புகைப்படங்களை எடுத்து அதில் பதிவான புலிகளின் வரிகளை சாப்ட்வேர் மூலமாக தனித்தனியாக கணக்கெடுத்து கண்டறிந்து உள்ளார்கள். இந்த பிரம்மாண்டமான கணக்கெடுத்த பணி கின்னஸ் புத்தகத்திலேயே இடம்பெற்று இருக்கின்றது. மனிதனே புலிகளுக்கு விரோதி ஆகிவிட்டான். கௌரவத்திற்காக பற்கள், நகங்கள், தோல் ஆகியவற்றை வீட்டை அலங்கரிப்பதற்காகவும் மற்றும் மருத்துவ தேவைக்காகவும் இன்று வரை புலிகள் மற்றும் பல்வேறு காரணங்களுக்காகவும் சட்ட விரோதமாக வேட்டையாடப்படுகிறது. ஆனால் நம் இந்திய அரசாங்க சட்டத்தை கடுமையாக்கி கோடிக்கணக்கான பணம் செலவழித்து புலிகளை காப்பாற்றி வருகிறது. ஏன் நாம் புலிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற கேள்வி அனைவர் மனதில் எழலாம். நாம் இதுவரை புலிகளின் வாழ்க்கை முறை, வாழிடம், ஆற்றல், திறன் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக பார்த்தோம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக புலிகள் வனங்களின் காவலன். வனங்கள் சமநிலையில் இருப்பதற்கு புலிகள் பங்கு மிக அவசியம். உணவு சங்கிலியின் முக்கியத்துவம் பற்றி நாம் நன்கு அறிவோம். புலிகள் இல்லை என்றால் தாவர உண்ணிகளான மான் போன்ற விலங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துவிடும். மான்களின் எண்ணிக்கை அதிகரித்துவிட்டால் தாவரங்களே இல்லாத காடுகளாக உருமாறிவிடும். மற்ற உயிரினங்களும் முழுமையாக அழிந்துவிடும். புலிகள் இருப்பதால் தாவர உண்ணிகளின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்பட்டு செடிகள், மரங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. மரங்கள் இருப்பதால் மழை பொழிகிறது, மண் அரிப்பும் தடுக்கப்படுகிறது, நீர்நிலைகளும் பாதுகாக்கப்படுகின்றது, வனத்தின் வளங்களும் அதிகரித்து பாதுகாக்கப்படுகின்றது. அவற்றின் பயனாக அருவிகளும் ஆறுகளும் வற்றாமல் ஓடி நம் பூமி தாயையும் விவசாயத்தையும் செழிக்க வைத்து வளமாக்கப்படுகின்றது. ஓரிரு வருடங்களுக்கு முன்பு வெட்டுக்கிளிகள் பல மாநிலங்களில் அதிகரித்து விளை நிலங்களை, விளை பொருட்களை வீணாக்கியதை நாம் அறிவோம். இவற்றிற்கான காரணத்தையும் நாம் நன்கு அறிவோம். ஆம், பறவை இனங்கள் முற்றிலுமாக அழிந்துவிட்டதே அதற்கு காரணம். இவ்வாறு வனத்தில் உள்ள விலங்குகள், தாவரங்கள், விவசாயம் இவற்றுக்கு இடையே உள்ள சுழற்சியின் முக்கிய பங்கு வகிக்கின்றது புலிகள். ஆகையால் புலிகள் இருந்தால்தான் காடுகள் இருக்கும், காடுகள் இருந்தால்தான் புலிகள் இருக்கும். காடுகள் இருக்கும் வரை புலிகளுக்கு அழிவே இல்லை, காடுகள் இருக்கும் வரை புலிகளுக்கு அழிவே இல்லை. அன்பு நேயர்களே, நாம் இதுவரை புலிகளின் வாழ்க்கை முறை என்ற தலைப்பில் புலிகளை பற்றிய பல அரிய தகவல்களை பார்த்தோம். இந்த பொன்னான வாய்ப்பை கொடுத்த புதுகை பண்பலைக்கும் அதன் நேயர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை புலிகளின் வாழ்விடமும் வாழ்க்கை முறையும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் ரேணுகா தேவி நவநீதன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 00 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.